மணிக்கு
செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாதவற்றை எல்லாம் செய்தாலும் கெட்டொழிவான், செய்யத்தக்கவற்றை செய்யாமல் விட்டாலும் கெட்டொழிவான் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கடந்த வாரம் நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இந்த குறளினை வைத்து நமக்கு ஒரு சிந்தனை நேரத்தினை வழங்கினார். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, செய்யத்தக்க செயலையும் அதை செய்து முடிக்கும் வழிவகைகளையும் அதனால் ஏற்படும் பயனையும் ஆராய்ந்தறிந்த பிறகே அந்த செயலை செய்ய தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் அவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுவது தவறாக அமைந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர். தினமும் ஒரு அஞ்சலி கவிதை எழுதும் என் பேனாவை அடுப்பில் வைத்து எரிக்க வேண்டும். எல்லா இரவுகளும் நிசப்தமானவைதான், ஆனால் இந்த இரவின் நிசப்தம் 40,000 இசைத்தட்டுக்கள் ஒரே நேரத்தில் நிறுத்தப்பட்ட அச்சுறுத்தும் நிசப்தம். எஸ் ஜானகி இறந்த இரவு மௌனத்தின் இருள் கடலுக்கு அடியில் தேம்புகிறது. அகநானூற்றில் தலைவனை பிரிந்து இயங்கும் தலைவிக்கு ஒரு குரல் இருந்திருக்குமே, அது எப்படி இருந்திருக்கும் என்று பல நாள் யோசித்திருக்கிறேன். இதோ இப்படித்தான் என பொன்மேனி உருகுதேவில் ஒரு குரலை கட்டினார் ஜானகி. அன்னக்கிளியை தேடி தாபத்தில் 1000 ஜோலைகள் எரிந்த குரலின் எரியாத உடல்கள் என எவரும் இல்லை. செந்தூர பூக்களுமாய் பூவரசம் பூக்களுமாய் 1000 மலர்களாய் மலர்ந்த குரல் ஒரு அந்தியில் வாடி உதிர்ந்து விட்டது. என் பாலியத்தின் கனவுக்கு ஒரு குரல் இருந்தது, என் இளமையின் கனவிற்கு ஒரு குரல் இருந்தது, என் ரகசிய வேட்கைக்கு ஒரு குரல் இருந்தது, என் பிரிவின் கண்ணீருக்கு ஒரு குரல் இருந்தது, என் மழைக்காலங்களுக்கு ஒரு குரல் இருந்தது. அவை எல்லாமே ஜானகியின் குரலாக இருந்தன. மாதா உன் கோயிலில் மனிதபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் என ஜானகியின் குரல் வாழ்வு ரேடியோவில் ஒழிக்கும் போதெல்லாம் கால்கள் துவண்டிருந்த என் மடியில் போட்டுக்கொண்டு என் அம்மாவை மாலை மாலையாக கண்ணீர் சிந்தினாள். என் கண்ணீரை துடைக்க யாருமில்லாத இது போன்ற ஒரு இரவில் தான் உன்னை நான் அறிவேன், என்னை எல்லால் யார் அறிவார் என்று ஜானகியின் குரல் தலை கோதியது. இனி பனிக்காலங்கள் தொடங்கும் போதெல்லாம் இது மார்கழி திங்கள் அல்லவா என ஜானகியின் குரலோடுதான் குளிர் உள்ளே நுழையும். ஓஹோ மேகம் வந்ததே என்ற பாட்டுக்கு ரேவதி மழையில் நனைந்து கொண்டே நடனம் ஆடும் பொழுது அவர் மேல் பெய்த மழை ஜானகியின் குரல்தான் என தோன்றியது எனக்கு மட்டும்தானா? ஜானகியின் குரலோடு ஆண் குரல்கள் போட்டியிட்டு தத்தளித்தன. எஸ்பிவி மட்டும் அந்த குரலை சரிசமமாக சந்தித்தார். அந்த குரலின் நடனத்திற்கு இணைப்பட முடியாமல் நாயகிகள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஜானகியின் குரலுக்கு ஒரு முகம் இருந்தது, அது 1000 உணர்ச்சிகள் தோன்றி மறையும் இசைமுகம். ஆயினும் உணர்ச்சியற்ற முகத்தோடுதான் மேடைகளில் ஜானகி பாடினார். கல்லில் உறைந்த தெய்வத்தின் குரல் எப்படி பிரார்த்தனை வேளையில் இதயத்தின் ஆழத்தில் கேட்குமோ அப்படித்தான் ஜானகியின் குரலும் கேட்டது. இந்த உலகில் மென்மையானவை அனைத்தும் அழிந்து வெறி கூச்சலோடு அதிகரித்து செல்கிறதே என்ற பதட்டம் என்னை அமைதி இழக்க செய்கிறது. மிருதுவானவற்றின் கடைசி குரலும் மறைந்து விட்டது. மென்மையின் அரசி மறைந்துவிட்டால், இசையின் அரசி மறைந்துவிட்டால், எனினும் அவள் பாடல்கள் இருக்கும் அவளது சாம்பல் தூவிய இடத்தில் பெரும் பசும்புல்வெளி போல, என் மரணத்திற்கு பின்னும் கேட்கும் அதிகாலை குயிலோசை போல என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள்.
அது என்னமோ தெரியல, சென்ற மாதத்திலிருந்து திரை உலகின் ஜாம்புவான்கள் ஒரு ஒருவராக நம்மிடமிருந்து விடை பெறுகின்றார்கள். இந்த வாரம் காற்றோடு கலந்த காந்த குரல், இந்திய திரையுலகின் மகத்தான பாடகர் எஸ் ஜானகி அம்மா நம்மை விட்டு மறைந்து விட்டார். விதியின் விளையாட்டுன்ற படத்துல பெண் என் ஆசை பாழானதுன்றதான் இவர் பாடின முதல் பாட்டு. அடுத்த நாளே ஒரு தெலுங்கு படத்துல பாடுற வாய்ப்பு கிடைச்சது. கண்டசாலாவோட இணைந்து பாடினார். 17 மொழிகளில் பாடிய ஒரே பாடகி என்ற பெருமை பெற்றவர். அனைத்து இசையமைப்பாளர்களின் இசையிலும் அனைத்து பின்னணி பாடகர்களுடன் இணைந்தும் பாடியுள்ளார். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கூட்டணி தென்னிந்திய இசைத்துறையில் தனி முத்திரை பதித்தது. பாடலில் பொதிந்துள்ள உணர்ச்சி மற்றும் நடிகைகளுக்கு ஏற்ற வகையில் குரலை மாற்றி பாடக்கூடியவர். குழந்தை குரலில் பாடுவதிலும் வல்லவர். இவர் பாடிய தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, செந்தூர பூவே, காற்றில் எந்தன் கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினிலே, ராதைக்கேற்ற கண்ணனோ, அம்மா அம்மா போன்றவை காலத்தால் அழியாதவை. திரைப்பட பின்னணி பாடல்கள், தனி பாடல்கள் என பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். ஒரு தெலுங்கு படத்துக்கு இசையும் அமைத்துள்ளார். கலைமாமணி கேரள மாநில சிறப்பு விருது பெற்றவர். சிறந்த பாடகிக்கான தேசிய விருது 4 முறை, கேரள அரசு விருது 14 முறை, ஆந்திர அரசு விருது 10 முறை, தமிழக அரசு விருது 7 முறை பெற்றவர். இலங்கையில் 1992 இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 2013 மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். காற்றில் ஜானகியின் கீதம் எப்போதும் உலகோடு இரண்டர கலந்திருக்கும், எங்கோ எவர் செவியிலோ கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜானகி அம்மாவின் குரலுக்கு ஒரு முகம் இருந்தது. அது 1000 உணர்ச்சிகள் தோன்றி மறையும் இசை முகம். ஆயினும் உணர்ச்சியற்ற முகத்தோடுதான் மேடைகளில் ஜானகி பாடினார். கல்லில் உறைந்த தெய்வத்தின் குரல் எப்படி பிரார்த்தனை வேளையில் இதயத்தின் ஆழத்தில் கேட்குமோ அப்படித்தான் அம்மாவின் குரலும் கேட்டது. இந்த உலகில் மென்மையானவை அனைத்தும் அழிந்து வெறி கூச்சல்கள் அதிகரித்து செல்கிறதே என்ற பதற்றம் நம்மை அமைதி இழக்க செய்கிறது. மிருதுவானவற்றின் கடைசி குரலும் மறைந்து விட்டது. மென்மையின் அரசி மறைந்து விட்டால், இசையின் அரசி மறைந்து விட்டால், எனினும் அவள் பாடல்கள் இருக்கும். அவளது சாம்பல் தூவி இடத்தில் பெரும் பசும் புல் வெளி போல, என் மரணத்திற்கு பின்னும் கேட்கும் அதிகாலை குயிலோசை போல அம்மாவின் குரல் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.
மறைந்த இசை அரசி எஸ் ஜானகி அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல் செய்தியினை கோபி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூறியிருப்பதாவது, கானக்குயிலே காலமானாயோ, அரைநூற்றாண்டு ஆறுதலே அடங்கிவிட்டாயோ, சிங்கார வேலனை தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய கீதவாணியே, முடிந்து விட்டதா உன் மூச்சு? தாய்மையாய் தமிழாய், காதலாய் கருணையாய், கண்ணீராய் புன்னகையாய், எங்கள் வாழ்வோடு கலந்த பாட்டரசி உனக்கும் மரணமா? நாதம் என் ஜீவனே என்றாயே, உன் நாதம் இருக்கிறது ஜீவன் இல்லையே. சிரித்த முகமும் சிவப்பு நிலா பொட்டும் ஆடாமல் அசையாமல் சித்திரம் பாடுவது போல் செவ்வாய் அசைக்கும் அழகும் கண்களை விட்டு காணாமல் போகுமோ? நீ பாட முடியாத ஒரு பாடலை என்று எதுவும் இல்லை. உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடுவதில்லை. கண்ணதாசன் எழுதி நீ பாடிய பல்லவி கொண்டே புகழ் வணக்கம் செலுத்துகிறேன். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணையிருப்பேன். வாழ்க நீ அம்மா.
இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்சன் சென்டரில் நடைபெற உள்ளது.
கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றாலே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான்.
ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் எம் ஜி ஸ்ரீராம். வர 25 ஜூலை மாசம் 2026 I'm coming to Auckland with Akila, Shekhar and இவியோடு நினைந்து ஒரு இனிமையான இசை நிகழ்ச்சிங்களா பார்க்க போறீங்க. நானும் உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்பப்பா நம்ம நாட்டெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எஸ்பி இளையராஜாவோட காம்பினேஷன்ல கேட்க போறீங்க. I'm very excited to see you all on the 25th of July in Auckland.
இளையநிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கனக்காணுமே விழா காணுமே வானமே.
ஹாய் வணக்கம், திஸ் இஸ் சிங்கர் எம் ஜே ஸ்ரீராம். வர ஜூலை 25 அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்க இருக்கிறேன் ஆக்லாந்து முத்தமிழ் சங்கத்தோட 25th ஆனிவர்சரிக்கு. என்னோட நினைந்து அகிலா மற்றும் ஷேகர் ஃப்ரம் இந்தியா அண்ட் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான யுகேந்திரன் வாசுதேவன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வித் அஸ் அண்ட் ஐ அம் ஷூர் ஆல் ஆஃப் யூ வில் என்ஜாய் திஸ் மியூசிக்கல் ட்ரீட் அண்ட் ட்ரிபியூட் டு இளையராஜா அண்ட் எஸ்பிபி அண்ட் ஆல் ஆஃப் யூ ஜாயின் ஃபார் திஸ் லவ்லி ஒகேஷன். ஹேவ் ஃபன், லிசன் டு சம் குட் மியூசிக் அண்ட் என்ஜாய். See you all on 25th July 2026. Bye.
தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு வளரும் வழி உயரும் நெறி. பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பும் போது பிள்ளைகள் வரும் வேகத்தை கவனித்ததுண்டா? உள்ளே நுழைந்ததும் ஷூவை கலற்றி எறியும் அலட்சிய ஆவேசத்தை கவனித்ததுண்டா? துபீரென்று பையை தூக்கி போடுவது அல்லது ரிங்பால் மாதிரி விட்டு எறிவதையும் பார்த்ததுண்டா? ஏன் இந்த எரிச்சல்? எல்லாவற்றையும் எடுத்தறியும் மெகா கோபத்தின் மூலம் எது? யோசித்ததுண்டா? உடலுக்குள் சிறைப்பட்ட கழிவுகள் காரணமா? உடலே பள்ளி அறைக்குள் சிறைப்பட்டது காரணமா? எதுவானால் என்ன? அக்ரிணை பொருள் மேல் ஆத்திரத்தை காட்டும் அசட்டுத்தனம் பற்றி நாம் எப்போதாவது யோசித்ததுண்டா? வளர்ந்து வயதானாலும் இந்த அக்ரிணை ஆத்திரம் குறைவதே இல்லையே. கணவன் மீது ஏற்பட்ட கடுங்கோபத்தை, மாமியார் அல்லது யாரோ ஒரு தனிநபர் மீது ஏற்பட்ட ஆத்திரத்தை பெண்கள் பாத்திரத்தின் மூலம் தணித்துக் கொள்ளும் சமையலறை சம்பவங்கள் நமக்கு புதிதா என்ன? உயர்தினை மனிதர்கள் மீது காட்ட முடியாத கடுங்கோபத்தை அக்ரிணை பொருட்கள் மீது ஆரோகணிக்க செய்வது அறிவுடைமை ஆகுமா? அந்த அக்ரிணை பொருட்கள் மீது உயர்தினை மனிதர்கள் மீது காட்ட விரும்பிய கோபத்தை காட்டும் போது உயர்தினை மனிதர்களாகிய நாம் அக்ரிணிகளாக ஆகிவிடுகிறோமே. யோசித்ததுண்டா? மேலை நாடுகளில் கடுங்கோபத்தால் கஷ்டப்படுபவர்களை கொண்டு லாபகரமான வேலை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதாக படித்திருக்கிறேன். ஆம், உடைக்கப்பட வேண்டிய பழைய கார்களை பெரிய இரும்பு சுத்தியால் ஆத்திரந்தியர் அடித்து நொறுக்கும்படி இவர்களிடம் விட்டு விடுகிறார்கள். இதனால் பழைய கார்களை அடித்து நொறுக்கும் பணிக்கு சம்பளம் தர வேண்டியதில்லை. கடும் கோபங்களை லாபங்களாக்கும் மேலை நாட்டு முதலாளிகள் மூளையை பாராட்டினாலும் அக்ரிணை பொருள் மீது ஆத்திரத்தை வடியவிடும் அசட்டுத்தனத்தை அங்கீகரிக்க முடியுமா என்ன? ஒரு சின்ன சம்பவம். அவர் ஒரு ஞானி. அவரை பல இடங்களில் தேடி அழுத்த ஒருவர் முடிவாக அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். அவசர அவசரமாக அவர் தங்கியிருக்கும் வீட்டின் கதவை அடித்தார். நெடுநாள் தேடிய எரிச்சல் மற்றும் பரபரப்பு காரணமாக வேக வேகமாக அவர் இருந்த வீட்டு கதவை டமால் என்று நெட்டித் தள்ளினார். பரபரப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தவர் செருப்பை கழற்றும் பொறுமை கூட இன்றி இங்கொன்றும் அங்கொன்றுமாக கழற்றிவிட்டு எரிந்தார். செருப்புகள் சுவரில் மோதி சரிந்து விழுந்தன. தடதடவென்று ஞானி இருந்த அறைக்குள் நுழைந்தவர் தடால் என்று அவரது காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். தமக்கு வாழ்க்கை பற்றிய ஞானம் தரவல்ல குரு அவரே என்று கண்டறிந்ததாக பெரிதாக அலறினார். ஞானியா அவரை சட்டை செய்யாத முகத்தை திருப்பிக் கொண்டார். மிகுந்த மதிப்போடு குருவை தேடி வந்த தம்மை அவமதிப்பது சரியா என்று ஞானியை கேட்டார் வந்தவர். ஞானி தீர்க்கமாக வந்தவரை உற்று நோக்கினார். நீ எங்கு என்னை மதித்தாய்? உன்னை நான் எப்படி மனமாற வரவேற்க முடியும்? உன் செய்கைகளை நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். அந்த வாசல் கதவுகளை நீ ஏன் அவமதித்தாய்? அவை உனக்கு என்ன தீங்கு இழைத்தன? எவ்வளவு காலமாக இந்த வீட்டை அவை காவல் காத்து வருகின்றன? கடமையை சரியாக ஆற்றும் கதவுகளை நோகும்படி நெட்டித் தள்ளினாயே, அது சரியா? உன்னை வெப்பத்திலிருந்தும் முள்ளிலிருந்தும் பாதுகாத்த செருப்புகளை எவ்வளவு அலட்சியமாக விட்டறிந்தாய்! பண்பாடற்றவன் நீ, நன்றியில்லாதவன் நீ. அந்த செருப்புகள் சுவரில் முட்டிய போது அவை எவ்வளவு அவமானப்பட்டிருக்கும் என்பது உனக்கு தெரியுமா? போய் செருப்பிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்டு விட்டு வா, அதன் பிறகு வேண்டுமானால் உன்னை உன்னோடு பேசுகிறேன் என்றார் ஞானி. உங்களுக்கு என்ன பைத்தியமா? செருப்புக்கும் கதவிற்கும் உயிருண்டா என்ன? அவற்றிடம் மன்னிப்பு கேட்க என்றார் வந்தவர். உன் கோபத்தை அவற்றின் மீது காட்டும் போது அவற்றை உயிருள்ளவை போல நினைத்துதானே காட்டினாய்? அப்போது உயிருள்ளவை போல நடத்தலாம் என்றால் மன்னிப்பு கேட்கும் போதும் உயிருள்ளவரிடம் கேட்பது போல் கேட்கலாம். தப்பில்லை. ஓ, போய் உன் தவறுக்கான செருப்புகளிடமும் கதவுகளிடமும் மன்னிப்பு கேள் என்றார் ஞானி. வந்தவருக்கோ ஞானியிடம் காரியமாக வேண்டும். ஞானியை திருப்தி செய்வதற்காகவாவது மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும். வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாக செருப்புகளிடமும் கதவுகளிடமும் மன்னிப்பு வேண்டினான். ஆனால் அப்படி கேட்கும் போதே தன் மனத்தில் இதுவரை இருந்த குரோதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உணர்ந்தான். தான் இதுவரை பாரமான மண்ணாக இருந்ததிலிருந்து லேசான ஆகாயமாக மாறியதை அனுபவித்தான். அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வரத் தொடங்கியது. முற்றிலும் வித்தியாசமானவனாக வந்து ஞானியை வணங்கினான். ஞானி அன்புடன் மகனே என்று அழைத்து இறுக தழுவினார். அவனுக்கு வானம் வசப்பட்டது, ரோஜா முத்தம் கொடுத்தது. இது வெறும் சம்பவம் அல்ல, வாழ்வை பற்றிய ஞான பாடம். புத்தகங்களை எடுக்கும் போதும் பரிவுடன் எடுப்பவர்கள் பாடம் படிக்கிறார்களோ இல்லையோ பாடம் நடத்துகிறார்கள். அகிரணி பொருட்களை கூட உயர்தினை மனிதர்களைப் போல மரியாதையுடன் நடத்துபவர்கள் மிக உயர்ந்த நிலை அடைகிறார்கள். நன்றி.
தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்து விடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்சன் சென்டரில் நடைபெற உள்ளது. நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இசை அரசி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலுடன் ஒரு கனத்த இதயத்துடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
Come on in.